ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு உணர்வே இறைவன். இப்ப இந்த உணர்வு அப்படிங்கறத வந்து சமஸ்கிருத மொழியில பிரக்ஞை என்று சொல்வார்கள். பிரக்ஞை அப்படின்னா உணர்வுன்னு அர்த்தம். இப்ப நம்முடைய சனாதன தர்மத்துல வேதம் வந்து பிரஜானம் பிரம்மா அப்படின்னு தான் இறைவனை குறிப்பிடுது. அதாவது வேதத்துல வந்து மகா வாக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் இருக்கு, அப்புறம் பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மா அப்படின்னு நான்கு விதமான மகா வாக்கியங்களை ஒவ்வொரு உபனிஷதங்களும் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு வேதத்தினுடைய அடிப்படையில சொல்லப்படுகின்ற மகா வாக்கியங்கள். அப்ப இங்க வந்து இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா பிரஜையாக இருக்கின்றான், உணர்வாக இருக்கின்றான் அப்படின்னு தான் வேதம் சொல்ல வருது. அப்ப அதை நம்ம நல்லா இங்க உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா இறைவனை வந்து நம்ம அனுபவம் ஆக்குறது அப்படிங்கிறது உணர்வின் அடிப்படையில தான் அனுபவம் ஆக்க முடியுமே தவிர, நம்ம உணர்வற்ற நிலையில வேற எப்படி நம்ம இறைவனை பார்த்தாலும் அனுபவம் ஆக்க முடியாது. ஏன்னா வேற எந்த புறப்பொருள்ல நீங்க இறைவனை அனுபவம் ஆக்க முடியும்? இப்ப இறைவனை வந்து ஒரு சிலையில சிற்பத்துல வடிவமைச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த சிற்பத்துக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எப்பொழுது சாத்தியமாகும்? அந்த சிற்பத்துக்கும் நமக்கு உண்டான அனுபவங்கள் எப்போ நிகழும்? ஒரு நாளும் நிகழாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க புற வழிபாடுகள் எல்லாமே நம்முடைய அக வழிபாடுகளாக திரும்பணும். இந்த புற வழிபாடுகள் எப்பொழுது வந்து அக வழிபாடுகளாக திரும்புதோ அப்பொழுது மட்டும்தான் நம்ம அந்த தூய அறிவை, அந்த பரமனை, அந்த தூய உணர்வை அனுபவமாக்க முடியும் அப்படிங்கிறத வேதங்கள் எடுத்து நமக்கு சொல்ல வருது. அது எந்த வகையில புரிய வைக்க முடியுமோ அப்படிலாம் புரிய வைக்க முயற்சி எடுக்குது. இப்ப நம்ம வந்து பிரக்னை அப்படின்னா அதுக்கு தமிழ்ல நாம எப்படி அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ணமான அறிவு அப்படின்னு அர்த்தம். பூர்ணம் அப்படின்னா முழுமை என்று அர்த்தம். அப்ப முழுமையான ஒரு அறிவு தான் இங்க வந்து பிரக்னை என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம சாதாரணமா வந்து அறிவு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாலெட்ஜா இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு மைண்டு வந்து யோசிக்கும். இப்ப நம்முடைய மைண்டு வந்து அறிவு அப்படின்னா வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு எப்படி தோணும்? எக்ஸ்டர்னல் நாலெட்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம வெளியிருந்து எடுத்துக்கிற புற அறிவை வச்சுக்கிட்டு நம்ம அதோட வந்து இறை அறிவை கம்பேர் பண்ணுவோம். நம்ம மைண்ட் அப்படிதான் வந்து கம்பாரிசன் பண்ணும். ஏன்னா இறைவன் வந்து அறிவு, பிரக்னை, உணர்வு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம மைண்டு வந்து அது சயின்ஸ் மாதிரி இருக்குமா, மேக்ஸ் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடுதலுக்கு போயிடும். அதுக்கு காரணம் வந்து மைண்டு தான் காரணம். ஆனா இங்க வந்து அப்படி சொல்லல. சாஸ்திரம் வந்து பிரக்னை அப்படின்னு சொல்றத வந்து உணர்வுன்னு சொல்லுது. உணர்வு தான் இங்க இறைவன் அப்படிங்கிறது. அதுதான் பிரஜானம் பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த பிரக்னை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கு. அது எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு சுயம்பிரகாச உணர்வு. அது தனக்குத்தானே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வு. அது எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு. ஏன்னா அந்த உணர்வு வந்து நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதன் மேல எதிர்பட்டாலும் உடனே உணரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அது. ரெண்டாவது, அது எப்பொழுதுமே விழிப்புல இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. இப்ப இதை பத்தி மாண்டூக்கிய உபனிஷத்து வந்து சொல்லுது. மாண்டூக்கிய உபனிஷத்துல நம்ம பார்க்கும்போது பிரக்னை அப்படின்னா பரம்பொருள் அப்படிங்கிற அடிப்படையில பேசுது மாண்டூக்கிய உபநிஷதம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம். இருந்தாலும் அதுல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், அதுல வர மந்திரத்தை நான் எடுத்து சொன்னா, பிரக்னகா ஏக ஏவ ஆத்மா சதுஸ்பாத் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஏக ஏவ ஆத்மா சதுஸ்பாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வருது சாஸ்திரம் அப்படின்னா, இப்ப நம்ம தூங்கும் போது ஒரு சுசுப்தி நிலைக்கு போயிடுறோம் இல்லையா. சுசுப்தினா ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போயிடுறோம் இல்லையா. அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியல இல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு உலகம் தெரியல, உறவுகள் தெரியல இல்லையா. அப்ப அந்த நிலையில தான் ஆத்மா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆத்மாவை அனுபவமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம அனுபவமாக்க நினைச்சா இப்ப நீங்க தூங்கும் போது என்னத்தை அனுபவமாக்குறீங்க? எதையாவது அனுபவமாக்குறீங்களா? நான் சொல்றது டீப் ஸ்லீப். அதாவது வந்து கனவு நிலையையோ வேற ஏதாவது விஷயத்தையோ நான் சொல்ல வரல, சரியா தூங்காம பரண்டுகிட்டே இருக்கிற விஷயத்தை பத்தி நான் பேச வரல. நல்லா தூங்குறீங்க, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது உலகம் தெரிஞ்சுதா, உறவுகள் தெரிஞ்சுதா, நீங்க இந்தியனா இஸ்லாமியனா ஏதாவது தெரிஞ்சுதானா, எதுவுமே தெரியல இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிலை என்னவோ அப்படிதான் ஆத்மா இருக்கு அப்படிங்கறத வேதம் சொல்லுது. அதுதான் இந்த ஸ்லோகா கொண்ட மீனிங். பிரக்னஹ ஏக ஏவ ஆத்மா சதுஸ்பாத் அப்படின்னா அது வந்து ஒரு ஆழ்நிலை உறக்கம் போல ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஆழ்நிலை உறக்கத்துல உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறதோ அந்த அனுபவம் தான் ஆத்மா அனுபவம் அப்படின்னு சொல்லிடுது. இப்ப இதை கேட்ட உடனே நமக்கு பொசுக்குன்னு போயிடும், என்னடா இது ஆத்மா அனுபவம்னா ஒண்ணுமே உணர முடியாதா, அப்ப ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாதா, அப்ப எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஆத்மாவுக்கும் நமக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதே ஆத்மா தான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்து வேற ஆத்மா வேற அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் வந்து ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நான் இறைவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இறைவனை அனுபவமாக்கணும், இறைவனோட நான் உறவாடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அது டுயாலிட்டி. காரணம் என்ன, நீங்க வேற இறைவன் வேறங்கிற அந்த மனோபாவம் பண்ற வேலை அது. அப்ப அந்த நிலையில நீங்க என்ன பண்றோம், இறைவன் எங்கேயோ இருக்கிறான், அவனை அனுபவமாக்க போறேன், அது கோயிலுக்கு போனா அவனை பார்க்கலாமா, இல்ல பூஜை பண்ணலாம் பார்க்கலாமா, யாகம் பண்ணா பார்க்கலாமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அப்படிலாம் எது பண்ணாலும் பார்க்க முடியாது. சரி, அப்ப பார்க்க முடியல, புலன்கள் அதற்கு பயன்படாது, இறைவனை பார்ப்பதற்கு புலன்கள் பயன்படாது. அப்ப எதுதாங்க பயன்படும், ஞானம் பயன்படுமா? இப்ப நான் இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வி படிச்சுட்டேங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இறைவன் வந்து பிரம்மம்னு கண்டுபிடிச்சிட்டேன், உணர்வுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாலும் அதை உங்களால உணர முடியுதா, அனுபவம் ஆக்க முடியுதா அப்படின்னு நீங்க தேடுனீங்கன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது, அந்த சிவம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிர்குண ஸ்வரூபமா இருக்கு, அதுக்கு எந்த குணங்களுமே இல்லை, எந்த அனுபவங்களும் இல்லை, அது தண்ணீர் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிற பொருள் தான் பரம்பொருள், பரமாத்மா, பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நீங்க வந்து சாஸ்திர ஞானத்துல அது பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு, பிரம்மம் வந்து சிவம் வந்து ஒரு தனித்துவமான நிலையில் இருக்கு, அது வந்து ஒரு ஏகாந்தமா இருக்கு, பரமானந்தமா இருக்கு, பரிபூரணமா இருக்கு, அது எனக்கு வந்து சாஸ்திர ஞானத்துல புரிஞ்சிடுச்சிங்க. ஆனா அந்த பரிபூரணமா இருக்கக்கூடிய அந்த இறைவனை, பரமானந்தமாக இருக்கின்ற இறைவனை நான் எப்படிங்க உணர்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை உணர்வதற்கு அதுக்கு வேறாக நீ இருந்தா தானப்பா உணர்றதுக்கு, நீ அதுதான் தத்துவமசி. சாஸ்திரம் என்ன மகா வாக்கிய உபதேசம் கொடுக்குது, தத்துவமசிங்குது. உடனே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது, என்னங்க நான் வந்து இறைவனை உணரணும்னு ஆசைப்படுறேன், நீங்க வந்து தத்துவமசிங்கிறீங்க, அவ தத்துவமசினா அதுவே நீ அப்படின்னு சொல்றீங்க, அதுவே நான் அப்படின்னா என்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியலையானா, என்னத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புற, நீதான் அது அப்படிங்கறத தெளிவா சொல்லுது. ஆனாலும் நான் இல்லைங்க, நான் இறைவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எனக்கு வேற இறைவன் இருக்கிற நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மனசு ஆசைப்படுது. இங்க இதுதான் பியூட்டி, இங்க நம்ம இதை நல்லா உள்வாங்கிக்கணும். இது வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட், பட் இது நிறைய பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது, அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் புரியும். அதுக்கு தான் இப்ப இந்த பாடத்திட்டம். அப்ப இங்க வந்து வேதம் என்ன சொல்லுது, தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ண உடனே இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நீ என்று உபதேசிக்கின்ற அந்த சாஸ்திரத்திடத்திலும் சத்குரு இடத்திலும் நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் நான் அப்படின்னா நான் யார் எனக்கு புரியலீங்க, நீங்க அதுதான் நான் அதுதான் நான் சொல்றீங்க, ஆனா நான் அது வேற நான் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இறைவன் வேறு நான் வேறுன்ற இருமைகள்ல தான் நான் இறைவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நீ தான் அதுன்னு சொல்றீங்க. அப்ப நானே இறைவன் சொன்னா அப்ப இறைவனுடைய வைபவம் எல்லாம் எப்படி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, அதனுடைய இதை வந்து எவ்வளவோ நான் படிச்சிருக்கிறேன் வேதங்கள்ல படிக்கும் போது, அதனுடைய வைபவத்தெல்லாம் பார்த்தா நம்மளாம் அது ஈடாகவே முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன், நீங்க என்ன போய் இறைவன் சொல்றீங்களே எப்படிங்க, இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு மனசு சொல்லுது, அதை வந்து நம்ப மாட்டேங்குது. இருந்தாலும் நமக்கு என்ன பண்றோம், குரு கிட்ட கேட்கிறோம், சரி நீங்க சாஸ்திரத்தின் படி பிரஜானம் பிரம்மம்னு சொல்றீங்க, தத்துவமசிங்கிற அடிப்படையில நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது குரு என்ன சொல்றாருன்னா, அதுதான் நீ, அது எப்படி இருக்கு, பிரஜையாக இருக்கு, பிரஜானம் பிரம்மா, அது உணர்வாய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை வேதாந்த சாஸ்திரம் வேதம் வந்து நமக்கு சொல்லுது. அப்ப இதை கேட்ட உடனே அப்ப நான் பிரஜை தான் நான் அப்படிங்கும் போது இப்ப நான் அந்த பிரஜையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அது முடியும். ஏன்னா இங்க பரமாத்மா தன்னை அனுபவம் ஆக்குவதற்காகத்தான் இங்க பராவா வராரு. இங்க பரா அப்படின்னா என்னன்னா, பரம் தான் இங்க சிவம், பரான்னா சக்தி, அதுதான் இங்க பராபரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பராபரம் அப்படின்னாலே இங்கு இறைவனும் இறைவியும் சேர்ந்தது இந்த உலகம், சிவனும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம். சிவம் மட்டும் இருந்தா உலகம் இருக்காது. அப்ப ஆத்மா மட்டும் இருந்ததுன்னா அனுபவம் கிடையாது. அப்ப ஆத்மா மட்டும் இருந்தா அங்க என்ன இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல எந்த அனுபவம் கிடையாது. அப்ப நீங்க ஆழ்ந்த உறக்கம், கனவு, அப்புறம் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சச்சங்கம், இந்த விழிப்பு நிலை, இது எல்லாத்துக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியா அது இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும்தான் இருக்குது. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம்? கனவுல ஒரு வாழ்க்கை வாழ்றோம், நனவுல ஒரு வாழ்க்கை வாழ்றோம், தூக்கத்துல காணாமையே போயிடுறோம். அப்ப இந்த மூன்று நிகழ்வுகளும் நமக்கு அனுதினமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் வந்து இப்ப நான் யார் அப்படின்னு என்ன நான் விசாரணை பண்ணும்போது நான் எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் ஒரு ஜீவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இறைவன் வந்து பரமன் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப இந்த இருவேறு கண்ணோட்டங்கள்ல நான் இறைவனை தேடுறதுனாலதான் இந்த பிரச்சனை. அப்ப நாம இதுக்கு என்னதான் சொல்யூஷனுங்க அப்படின்னு கேட்டா, இங்க சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்குது. அந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசம், நீதான் அது என்று சொன்னாலும் நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்லும் போது, நீ பிரஜ்ஞையாக இருக்கின்றாய், பிரஜ்ஞானம் பிரம்மான்னு நம்முடைய ரியாலிட்டியை காட்டி கொடுக்குது. அந்த உணர்வே இறைவன் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மையை நமக்கு உபதேசிக்கிற விஷயத்தை சாஸ்திரம் செய்யுது. அப்ப நான் அந்த உண்மைத்தன்மையை உணரணும்னா என்னங்க பண்ணணும்னா, இப்ப நீங்க நிர்குண சுரூபமா இருக்கிறவங்க தான் இப்ப சர்க்குண சுரூபத்துக்கு வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியல. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து அந்த தூய அறிவா தூய உணர்வா தான் இருந்தீங்க. ஆனா நீங்க அந்த தூய உணர்வா தூய அறிவா தூக்கத்துல எப்படி உங்களை தெரிஞ்சுக்காம இருந்தீங்களோ, அப்படி இருந்த நீங்களே உங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தான் நீங்க உலகத்தை படைச்சிருக்கீங்க, இந்த உலகத்துக்குள்ள உறவாட வந்திருக்கிறீங்க, இந்த உறவுகள் மூலமா பல விஷயங்களை உணர போறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல, வெளி விஷயங்களை பூரா மனசு உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு இந்த விவகாரங்களை எல்லாம் சத்தியமா பாக்குது மனசு. ஆனா உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்க இழந்துட்டீங்க. என்ன காரணம்? அந்த மைண்டே தான் காரணம். ஏன்னா மனமற்ற நிலையில அந்த உணர்வா இருந்த வரைக்கும் நீங்க உங்களை தெரிஞ்சுக்காம இருந்தீங்க. நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உலகத்தை படைச்ச போது இந்த உலகமாக மாறின மறு வினாடி நீங்க உங்களுடைய சோர்ஸை மறந்துட்டீங்க, உங்களுடைய ரியாலிட்டியை மறந்துட்டீங்க. அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது, நீ உன்னுடைய ரியாலிட்டியை மறந்துட்டப்பா, நீ யாரு உண்மையிலேயே? நீ பிரம்மம். ஆனா நீ பிரம்மம்னு தெரியாம நீ இந்த உடம்ப நான் நினைச்சுக்கிட்ட, இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிட்ட, இதனால நீ சிக்கிக்கிட்டு இருக்க. ஆகவே நீ இதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா உன்னுடைய ரியாலிட்டி தெரியும். அப்ப உன்னுடைய ரியாலிட்டியை நான் காட்டி கொடுக்கணும்னா நான் சொல்ற விஷயத்தை கேளு அப்படின்னு வேதசாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப அது என்னதான் சொல்லுது சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம வேதத்தை கேட்கும் போதுதான் அழகா சொல்லி கொடுக்குது. பிருகதாரண்ய உபநிஷத்துலதான் இந்த மகா வாக்கியம் வருது, உணர்வே தெய்வம் பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிற விஷயம் வந்து பிருகதாரண்ய உபநிஷத்துல வருது, ஐத்ரேய உபநிஷத்துல வருது. ரெண்டு உபநிஷதங்கள் இந்த விஷயத்தை சொல்லுது. இது வந்து அந்த உபநிஷத்தினுடைய மகா வாக்கியம். அப்ப இறைவன் வந்து உணர்வு மயமாக எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, உணர்வா இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தை அனுபவமாக்க விரும்புறான். ஏன்னா அவன் வந்து இருப்பாக இருந்த வரைக்கும் அனுபவம் இல்லை அவனுக்கு, அதாவது சத்தாக இருந்த வரைக்கும் அனுபவங்கள் இல்லை. அந்த சத்து எப்ப சித்தாக மாறுதோ அப்ப அதுக்கு அனுபவங்கள் தேவைப்படுது. அப்ப அந்த நிலை தான் இப்ப நமக்கு இந்த உணர்வு நிலை, இறை நிலை, பிரம்ம அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த நிலையை அனுபவம் ஆக்குறதுக்கு ஐத்ரேய உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, அறிவின் அடிப்படை, அந்த உணர்வின் அடிப்படை தான் இறைவன் அப்படிங்கிறது அருமையா சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, யஸ்மாத் பிரஜானமயோ அமிர்தகா, பிரஜானமயோ அமிர்தகா அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தையை கையாளுது. ஏன்னா இங்க அந்த உணர்வே இறைவன், அந்த உணர்விலிருந்தா நீங்க எல்லாமே பிறக்கிறது. இங்க வந்து ஜீவன் அப்படின்னு நீங்க உங்களை அபிமானிக்கிறது கூட அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் நீங்க அபிமானிக்க முடியும். உணர்வு இல்லைன்னா நீங்க ஜடம். உங்களுக்குள்ள உணர்வு உயிருங்கிறது இல்லை அப்படின்னா உங்களை பிணம்னு தான் சொல்லுவாங்க. எப்படி சிவம்னு சொல்லுவாங்க? சிவம்னு சொல்ல மாட்டாங்க, சவம்னு தான் சொல்லுவாங்க. சிவமும் சவமும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உணர்வு இருந்தா அதுக்கு பேரு சிவம், உணர்வு இல்லைன்னா அதுக்கு பேரு சவம். அப்போ இங்க உணர்வு இருக்கிறவங்களை தான் உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அவன் உணர்வே இல்லைங்க அப்படின்னா அவன் எப்படி இங்க உயிரோடு இருக்கான்? அவன் உயிரே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லப்போம். அப்போ அதுக்கு பேர் என்ன? சவம். அப்போ நம்ம உண்மையா இங்க நம்ம நிலை என்ன அப்படின்னா, உணர்வு தான் இங்க இறைவன். அந்த உணர்வே எல்லாவற்றையும் அறியும். எப்படி அறியும்னா, அது ஒரு அறிவுல தொடங்கி ஆறாம் அறிவு பரிமாணத்துல பகுத்தறிவு வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு. அந்த உணர்வு எப்படி டிராவலிங் பண்ணிருக்குங்கிற பாத்தெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்முடைய உபநிஷத் கிளாஸ்ல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு அறிவுல தொடு உணர்வா முதல்ல அது பயணம் பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல வந்து உணர்வே இல்லாம ஜடமா கல்லு மண்ணா கிடக்குற அந்த அனுபவங்கள் அதுக்கு அனுபவம் ஆகல. அப்ப அடுத்த பரிணாம வளர்ச்சியில என்ன பண்ணுது, ஒரு தாவரமா பறக்குது. அப்ப தாவரமா வந்த உடனே தாவரத்துல பட்டு தொடு உணர்வு வந்துருது. ஒரு தொட்டாஞ்சுருங்கி செடியை தொட்ட உடனே அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி என்ன பண்ணுது, நல்ல இலைகளை போற சுருக்கிக்குது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, ஓ தாவரத்தை தொட்டா அதுக்கு தொடு உணர்வு இருக்குது போல் இருக்கு, அதனாலதான் நம்ம தொட்ட உடனே அது சுருக்கிக்குது, ஏதோ தன்னை யாரோ தாக்க வராங்கன்னு நினைச்சு பயப்படுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களால புரிஞ்சிக்க முடியுது இல்லையா தொட்டாஞ்சுருங்கி செடியை பிடிக்கும் போது. அப்ப இதுல இருந்து என்னன்னா அங்க இடத்துல தொடு உணர்வு அங்கதான் தொடங்குது. முதல் முதல்ல உணர்வுங்கிற ஒரு விஷயமே அங்கதான் தொடங்குது தாவரத்துல. ஆனா அந்த தாவரத்துல தொடங்கின பரிணாம வளர்ச்சியானது அந்த புல்லு பூண்டுல இருந்து பல்வேறு பிறவிகள்ல பரிணாமம் அடையுது. அதுதான் புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் பாடுறாரு. மாணிக்க வாசகருடைய அருமையான விஷயமே இதுதான். ஏன்னா திருவாசகம் இதை அருமையா விளக்கும், இத்தனை பிறவிகள் பிறந்தழைத்தேன் எம்பெருமானே. அப்ப இங்க நீங்க வந்து ஒரு புல்லாய் பிறக்கும் போது உங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சதா, தெரிஞ்சுக்க முடியல. புழுவா பிறக்கும் போது தெரிஞ்சுக்க முடிஞ்சதா, தெரிஞ்சுக்க முடியல. அப்ப புல்லாய் புழுவாய் பறவையாய் பல் மிருகமாய் பாம்பாய் அப்படின்னு வரிசையா வரும்போது நீங்க பரிணாமத்தை தான் பார்க்கணும். அங்க வந்து பரிணாமம் இருக்கு. ஒரு அறிவு தாவரமா பிறந்த உன்னை தெரிஞ்சுக்க முடியல இறைவா, புழு பூச்சிகளாக பிறந்தேன் உன்னை தெரிந்து கொள்ள முடியவில்லை இறைவா, அப்புறம் ஓணான் உடக்கான் ஊர்வன பாம்பு பள்ளி இப்படி பல பிறவிகள் எடுத்தேன் அப்பயும் உன்னை நான் தெரிஞ்சுக்க முடியல, பறவையாக பிறந்த போதாவது தெரிஞ்சுக்கிட்டேனா, கிடையாது. சரி, அப்புறம் மிருகமா பிறந்தேன், மிருகத்துல எனக்கு 5 புலன்கள் கிடைச்சது, கண்ணு காது மூக்கு நாக்கு தொடு உணர்வு எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனாலும் உன்னை தெரிஞ்சுக்க முடியல, ஏன், புத்தி சக்தி இல்லை. மிருகம் வரைக்கும் அந்த பரிணாம வளர்ச்சியில பகுத்தறியும் தன்மை இல்லை, ஆனா அடுத்த உடல் மனித உடலுக்குள்ள வந்துட்டேன் அப்பதான் எனக்கு பகுத்தறியும் தன்மை கிடைச்சது. எப்படி கிடைச்சது பகுத்தறியும் தன்மை, படிச்சதுனால கிடைச்சது, இல்லைன்னா எப்படி கிடைக்கும், கல்வி கற்பவன் தானே மனிதன். அப்ப நமக்கு என்ன மாதிரி கல்வி நம்ம உள்வாங்குறோமோ அப்பதான் நமக்கு பகுத்தறிவு பரிமாணம் வந்து வளரும். இப்ப நம்ம சயின்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தா சயின்ஸ் சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆகலாம், ஆனா அவனுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட் கேளுங்களா திரு திருன்னு முழிப்பான். ஒரு சயின்ஸ்லயே வந்து அவன் PhD பண்ணியிருப்பான், அப்படி சயின்ஸ்லயே வந்து மாஸ்டரா இருப்பாங்க. அவரை கேட்டா நீங்க சயின்ஸ்ல என்ன சார் பண்ணிருக்கீங்க, நான் PhD பிசிக்ஸ்ல பண்ணிருக்கேங்க. சரிங்க, கெமிஸ்ட்ரியில வந்து இந்த இதை எடுத்து அங்க போட்டா என்னங்க ஆகும், தெரியாதுங்க சார், அது கெமிஸ்ட்ரி மாஸ்டர் தான் கேட்கணும்பா. அப்ப இதுவா கல்வி. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இங்க மனிதன் இடத்துல உருவாக்க வேண்டிய கல்வி எப்படின்னா, அவன் தன்னை தான் அறிகின்ற கல்வி, உயர்கல்வி. அந்த கல்வியை நம்ம படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க தனியா போய் கெமிஸ்ட்ரியை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, பிசிக்ஸை தனியா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, மேத்தமேட்டிக்ஸை தனியா நீங்க படிக்க வேண்டியது கிடையாது. எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அப்ப எதை நீங்க தெரிந்து கொண்டா எல்லாம் தெரிந்ததாகுமோ அதுவே அந்த தூய அறிவு, இறைவன் பரமாத்மா பரம் என்று சாஸ்திரம் பேசும். அப்ப நாம என்ன பண்ணணும், நீங்க அப்ப என்னையே காட்டி கொடுக்கின்ற கல்வியை தானே நான் படிக்கணும், அப்படிப்பட்ட கல்வி தானே எனக்கு யாருன்னு என்ன காட்டி கொடுக்கும், என்னை காட்டி கொடுத்த பிறகு என்னுடைய ரியாலிட்டி என்னுடைய சுரூபம் என்னுடைய சுயம் எனக்கு அனுபவம் ஆகும். அதை விட்டுட்டு நான் வேற எல்லாம் வெளி விவகாரங்கள்ல போய் மூழ்கி கண்டதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா அதனால எனக்கு என்ன உலக அனுபவம் உண்டாகும், அதன் மூலமா அந்தந்த கம்பெனி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது மூலமா நாமளும் ஏதோ 4 காசு சம்பாதிச்சுட்டு இருப்போம், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது உலகியல் தேவைக்காக நம்ம வாழலாமே தவிர நம்ம மறு உலக வாழ்க்கைக்கு அது பயன்பட முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து இதோடு போற வாழ்க்கை கிடையாது. இங்க நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மனித வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இங்க இந்த உலகம் வந்து நமக்கு எப்படி உறவாடிக்கிட்டு இருக்கு, இந்த உடலும் மனசு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் நம்ம கிட்ட உறவாடும். மரணத்துக்கு பின்னாடி இந்த உலகம் நம்மளை உறவாடுமா, வேணாம்னு தான் சொல்லும். சரி, மரணத்துக்கு பின்னாடி கூட போக வேண்டாம், அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்கிறவனை போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் உறவுகள் தெரியுதுங்களா, உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்டாங்கனால சொல்ல முடியுமா? அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், மனிதனாக வாழுகின்ற பொழுது நமக்கு மனசும் உடலும் ஒருமித்த தன்மையில அங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உலகம் தெரியும், இல்லைன்னா உலகம் தெரியாது. அப்ப இங்க கோமான்னா என்ன, கோமா ஸ்டேஜ்னா அங்க பிரெயின்ல அடிபட்டுடுது, அவனுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணல, அவ்வளவுதான், அவனுடைய லைஃப் முடிஞ்சுது, அதுக்கு மேல அவனுக்கு உலகம் மறைஞ்சு போயிடும். அப்ப மரணத்துக்கே போக வேண்டாம், கோமாவுக்கு போனாலே உலகம் மறைஞ்சு போயிடுது. அப்ப உலகம் மறையுதுன்னா இங்க இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், மைண்ட் இருந்தா உலகம் இருக்கும், மைண்ட் இல்லைன்னா உலகம் இருக்காது, இதுதான் விஷயம். அப்ப இங்க சாஸ்திரம் இதை என்ன புரிய வைக்குது அப்படின்னா, அப்ப இந்த மைண்ட் தான் இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணி என்ஜாய் பண்ண பாக்குது. ஏன்னா இந்த மைண்டு தான் சூட்சமம், இந்த உடல் தான் வந்து ஸ்தூலம். அப்ப ஸ்தூலம்னா இங்க என்ன, இது பரு உடல் எடுத்து இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணுது இந்த உலகத்துல. ஆனா இந்த என்ஜாய்மெண்ட் எதுக்கு தேவைப்படுது, மனசுக்கு தான் தேவைப்படுது. உண்மையிலேயே பரு உடலுக்கு எதுவுமே தேவையில்லை, பரு உடல் வந்து ஒரு சமம் மாதிரி. ஆனா இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்புக்கு உயிரை கொடுத்து இந்த உடம்பு மூலமா அனுபவிக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்கும். அதனாலதான் இப்ப லட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்து மனசுக்கு வரும். உடனே மனசு என்ன பண்ணும், லட்டை தயார் பண்ணும், இல்ல லட்டை போய் வாங்கிட்டு வரும், வாங்கிட்டு வந்து அதை சாப்பிடும்போது அந்த லட்டுடைய சுவையை ருசிக்கும். ருசிக்கிறதுக்கு புலன் வச்சுக்கிட்டு இருக்கு, எதுல வச்சுக்கிட்டு இருக்கு, பாடியில வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப புலன் மூலமா சுவைச்சு பார்த்து இனிப்பு சுவையா இருக்குங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இனிப்பு சுவையை உணர்ந்தவர் யார், இதை நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்குமா? சாப்பிடும்போது இனிப்பு வந்து இனிப்பா இருக்குங்க, காரம் வந்து ஊறுகாய் சாப்பிட்ட உடனே காரமா இருக்குங்க, அப்புறம் தோர்ப்பு சுவையை சாப்பிட்ட உடனே தோர்ப்பா இருக்குங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் சொல்றோம். கசப்பு, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மருந்து வாய்க்குள்ள வச்ச உடனே கசப்பா இருக்குன்னு அப்படியே துப்புதுங்க. அப்ப இந்த கசப்பு சுவை, இனிப்பு சுவை, தோறப்பு சுவையை உணர்ந்தது யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பார்த்தா, அந்த உணர்ந்தது தான் நாம, உண்மையிலேயே அந்த உணர்வா தான் நாம இருக்கிறோம். அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம், இந்த பாடி மைண்டை யூஸ் பண்றோம், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டோம், அந்த உணர்வு தான் நான் தெரியாம இந்த பாடி மைண்ட் தான் நான் நினைக்கிறதுனால இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்ம டிட்டாச்மெண்ட் ஆக முடியல, இதுல இருந்து நம்ம விடுபட முடியாத பிரச்சனை. நம்ம இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அபிமானிக்கிறோம், சிறு வயதுல இருந்தே நம்ம அப்படிதான் அபிமானிக்கப்பட்டிருக்கோம். அது உடல் சார்ந்த அபிமானம் மட்டும் கிடையாது, உறவுகள் சார்ந்த அபிமானம், மதம் சார்ந்த அபிமானம், ஜாதி சார்ந்த அபிமானம், பெயர் சார்ந்த அபிமானம். பெயர் கூட மாத்த மாட்டோம், எனக்கு வச்ச பேர் இதுதாங்க, நீங்க வேற பேர்ல கூப்பிட்டா நான் எப்படிங்க ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டைக்கு போயிடுவோம். அப்ப நம்ம பிறந்த ஜாதி, நம்ம பிறந்த மதம், நம்முடைய பெயர், நம்முடைய கலாச்சாரம், இதுல இருந்து நம்ம மாறாம இருக்கிறது காரணம் என்னன்னா, நம்மளுடைய பாரம்பரியத்துல நம்ம வளர்ந்து வந்ததுல அப்படியே நம்ம அதை பிடிச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை தான் நமக்கு நம்ம யார் என்று காட்டி கொடுக்க முடியாம தடுக்குதுங்கிறத இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி நீ விழித்து கொள்ள வேண்டும், விவேகத்தினால விழித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதன் ஒருவன் தான் இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல நல்லது கெட்டதை பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்தில் வந்திருக்கிறவன். அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஜீவராசிகளும் அந்த உணர்வை அனுபவமாக்க முடியாது. ஆகவே மனிதனாகிய நீ தான் அந்த இறைத்தன்மையை, அந்த தன்னுணர்வை உனக்குள்ள உணர முடியும். ஆகவே அதை உணர்வதற்கான வழியை நீ பாரு அப்படின்னு தான் எங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும். அப்ப அதைத்தான் நாம வந்து இப்ப செய்யறோம். இப்ப நான் வந்து இந்த பாடத்திட்டங்கள்ல ரொம்ப அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட் எல்லாம் போயிட்டேன், கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஹையர் சப்ஜெக்ட் கிளாஸஸ் எல்லாம் இப்ப நான் போயிட்டேன். பட் இப்ப நீங்க நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் புரிய மாட்டேங்குது. அப்ப அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி உங்களுக்காக திருப்பி கீழே இறங்கி வரேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஹையர் சப்ஜெக்ட் எடுக்கும்போது பிரக்னேய இறைவன் அப்படின்னா உங்களுக்கு என்னடா பிரக்னேய இறைவன் சொல்றாரு, நான் வந்து சிவன் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு இருக்கேன், இவர் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் டெய்லி கும்பிட்டு இருக்காரு, இவர் என்ன பிரக்னேய இறைவன்ங்கிறாரு. அப்ப அந்த கோயில் வச்சிருக்கிறவங்களாம் மடையர்களா முட்டாள்களா நம்ம கேள்வி கேட்போம், ஏன்னா நம்ம அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம். அப்புறம் அங்க போய் நம்ம ஒவ்வொரு சிலையும் வணங்குவோம், வேண்டுதல் வைப்போம், அங்க குறைகளை சொல்லுவோம், அழுதுட்டு வருவோம், புலம்பிட்டு வருவோம். அப்ப இந்த புலம்பல், இந்த அழுதெல்லாம் நம்ம வந்த பிறகு நமக்கு அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஆறுதலை கொடுக்கறதுக்காக தான் கோயில்கள்லாம், கோயில்கள்லாம் எதுக்காகன்னா, மனம் வந்து வேதனைகளை துடிக்கும் போது அந்த வேதனைகள்ல நீங்க தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும், இல்லை கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொட்டினீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு இன்னும் மேல உங்களுக்கு பிரச்சனை பெருசு பண்ற மாதிரி ஊதி விடுவான் பிரச்சனைய. அப்ப என்ன ஆகும், குடும்பத்தையே ரெண்டு பண்ணி விட்டுருவாங்க இல்லையா. அப்ப என்ன பண்ண முடியும், நம்ம எவ்வளவு பிரச்சனை சொன்னாலும் பொறுமையா கேட்கிற ஒரு ஆள் வேணும். நீங்க தினசரி போய் பக்கத்து வீட்டிலேயே சொல்லிட்டே இருங்களேன், 2 நாள் கேட்பான், 3 நாள் கேட்பான், 4வது நாள் போய் சொல்லுங்க உனக்கு வேற வேலை இல்லை போயா, எனக்கு 1000 வேலை இருக்குமா. அப்ப நீங்க எங்கதான் போய் புலம்ப முடியும், அதுக்கு ஒரே இடம் கோயில் தான். கோயில்ல போயிட்டீங்கன்னா நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுதாலும் சாமி ஒண்ணுமே கண்டுக்காது, அழுதுகிட்டே இரு நீ பாட்டி அழு அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் சாமி முன்னாடி சிரிச்சாலும் சாமி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் கடவுள். அப்ப இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட கடவுள் கிட்ட நம்ம போய் அழுதாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல, சிரிச்சாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல. அப்ப உண்மையிலே நம்ம அழுகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் யாரு காரணம் அப்படிங்கறத நம்ம ஆராயணுமா வேண்டாமா? அப்ப இங்க உண்மையிலேயே அழுவதற்கும் சிரிப்பதற்கும் நாம் தான் காரணம், அங்க கடவுள் காரணமே கிடையாது. ஏன் அப்படின்னா நாமே கடவுள், நம்ம நம்மளை தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். நம்ம நம்மளை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சரியாக வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருப்பதனால, மனம் போன போக்கில் நான் போவதனால என்னுடைய வாழ்க்கையை தெய்வீக நிலைக்கு என்னால் உயர்த்தி கொள்ள முடியவில்லை, என்னுடைய தேவைகளை என்னால் நிறைவு செய்ய முடியவில்லை. நான் வந்து சராசரி மனிதனை விட கீழ்நிலைக்கு போயிட்டேன், மிருகங்களுக்கு கூட தேவையானவை எல்லாம் கிடைச்சிடும், ஆனா மனிதனுக்கு தேவையானதெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதுதான் ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆனது காரணம். இப்ப மிருகங்கள் பாருங்களேன், நீங்க கவனிச்சு பாருங்க, எறும்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப நுண்ணிய எறும்புகள் வந்து மழை வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய வரும், கட்டெரும்பு வந்துடும், கூட்ட கூட்டமா கட்டெரும்புகள் வரும், கூட்ட கூட்டமா செவ்வ எறும்புகள் வரும், எங்கிருந்தான் வரும்னு தெரியாது, திடீர்னெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற சக்கரை டப்பால பூந்துக்கும், அப்புறம் எங்கேயாவது நீங்க வச்சிருக்க சமையல் பொருள் சாப்பிடுற பண்டை என்ன இருக்கும் அத்தனையிலும் பூந்து எல்லாம் ஒரு கூட்டமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரி, எதுக்கடா இப்படி எல்லாம் எறும்பு வருதுன்ட்டு நீங்க சடார்ந்து எறும்பு மருந்து போட்டு அதை கொல்லதான் பாக்குறீங்க, அதனுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுங்க எதுக்காக வருது அப்படின்னா, நாங்க வரோம் அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாள்ல மழை வரப்போகுது அப்படின்னு அதுங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. எறும்புகள் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து உணவுகளை சேகரிக்குது. ஏன்னா ரிலாக்ஸா வந்து வெளியே உணவு எடுக்க முடியாது, ஏன்னா இப்ப கடுமையான மழை வரப்போகுது, அப்ப மழை காலத்துல நான் வெளியே வரமாட்டேன், அப்ப எனக்கு முன்னாடியே உணவு தேவை அப்படின்னு எறும்பு தெரிஞ்சு வச்சிருக்கேன். நாம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நாம என்ன பண்றோம், இப்பதான் அதுக்கெல்லாம் டெக்னாலஜி வந்துட்டு இல்ல, சேட்டலைட்டு ரேடார்லாம் பார்த்து நம்ம விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்க பாக்குறோம். ஆனா கண்டுபிடிச்சு சக்சஸ்ஃபுல்லா பாக்குறோம்னா, அவன் டிவியில சொல்றான் இன்றைக்கு மழை வரும், மழையே வரமாட்டேங்குது, அப்புறம் மழை வர்ற நியூஸ் அவன் சொல்ல மாட்டேங்கிறான், அன்னைக்கு பார்த்து மழை தட்டுதுன்னு தட்டுது. அப்ப இவனை கேட்டு நாம வந்து நம்முடைய ரியல் லைஃபை வாழ முடியுமானா, என்றைக்கு வாழ முடியாது. அப்ப என்ன பிரச்சனைன்னா, நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சதுனால மெய்ஞான வளர்ச்சியை தவற விட்டுட்டோம். மெய்ஞான வளர்ச்சிங்கிறது நமக்குள்ள இருக்கிற உணர்வை நம்ம பிடிச்சிட்டோம்னா இந்த உலகத்தோட நம்ம இயல்பா உறவாட முடியும். ஏன்னா இந்த உலகமும் நானும் வேறு வேறு இல்லை, இந்த உலகமும் நானும் ஒன்றே. ஆனா நமக்கு அது தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப வெகு தூரம் போயிட்டோம், இந்த உலகத்தை விட்டு வெகு தூரம் விலகிட்டோம். நம்ம எல்லாமே பேத புத்தியில இருக்கோம், அந்த அபேத புத்தி வரமாட்டேங்குது. இங்க வந்து பேதம்னா இருமைகள், அபேதம்னா இருமைகள் அற்ற நிலை. அப்ப இங்க நமக்கு வந்து அந்த பேத புத்தி வந்துருச்சு. நீங்க பாருங்களேன், சில இடத்துல நிலநடுக்கம் வர மாதிரி இருக்கும், நிலநடுக்கம் வருதுன்னா அங்க இருக்கிற நிறைய பறவைகள்லாம் இடம் மாறிடும், அந்த இடத்த விட்டு அதுங்கெல்லாம் வெளியே போயிடும். அதுங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது நிலநடுக்கம் வர்றது. அப்புறம் நிலநடுக்கம் வர்றதுக்கு ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறான்னு சொல்றானுங்க, ஏதோ கருவி எல்லாம் இருக்குங்கிறான். ஆனா அந்த கருவி வந்து நிலநடுக்கம் வந்த பிறகு அந்த பேப்பர்ல கோடு கோடா போட்டு காட்டும், இத்தனை அளவு நிலநடுக்கம் வந்திருக்குங்க, 7 புள்ளி வந்திருக்கு, 6 புள்ளி வந்திருக்குன்ட்டு சயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்கான். சரி, அது வந்த பிறகு நீ கோடு போட்டு காட்டுற, வர்றதுக்கு முன்னாடி சொல்லுப்பானா எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இன்னைக்கு வரைக்கும் சொல்லல சயின்ஸ்ல, நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு இன்னைக்கு நிலநடுக்கம் வரும்போது நீங்க எல்லாம் கிளம்புங்க வேற ஊருக்குன்னு சொல்லலாம்ல, ஒருத்தரும் சொல்றது இல்லை. ஆனா அது நிலநடுக்கம் வந்த பிறகு இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வேணா நம்ம பரபரப்ப உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அந்த நிலநடுக்கம் வர்றத ஒரு பறவைக்கு தெரியுது, ஒரு மிருகத்துக்கு தெரியுது, ஆனா மனிதனுக்கு தெரியல. என்ன காரணம், ரொம்ப தூரம் விலகிட்டோம், இயற்கை விட்டு வெகு தூரம் விலகிட்டோம். ஏன்னா நானும் இயற்கையும் ஒன்று என்று நம்மளால உணர முடியாத அளவுக்கு நம்ம வந்து டியூன் பண்ணப்பட்டிருக்கோம். அதுக்கு தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த எஜுகேஷன்ல தான் நீங்க வந்து உங்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஜென்ரல் எஜுகேஷன்ல வந்து உலகத்தை விட்டு வெகு தூரம் போயிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கமர்சியல் ஆயிடுச்சு இல்லையா, பணம் சம்பாதிக்க மட்டும்தான் அந்த கல்வி பயன்படும். ஆனா ஒரு மனிதன் தன்னையும் இந்த உலகத்தையும் இறைவனையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு மூன்று கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா, அது இது மாதிரி அத்தியாத்ம ஞானத்துல மட்டும்தான் பதில் கிடைக்கும். அந்த பதில் என்ன சொல்லும், மூன்றும் ஒன்றேன்னு தான் பதில் சொல்லும். இறைவன் வேறு கிடையாது, நீ வேறு கிடையாது, இந்த உலகம் வேறு கிடையாது, எல்லாம் நீ தான். நீ இருப்பதனால்தான் உலகம் இருக்கு, நீ இருக்கிறதுனால்தான் இறைவன் இருக்கிறான், நீ இருக்கிறதுனால தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இங்க உபநிஷத்துகள் சொல்லு வருது. அப்ப நாம இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். இப்ப உணர்வு தான் இறைவன் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், இதுக்கு ஏதாவது மகான்களுடைய கருத்து இருக்கான்னா, உபநிஷதங்கள் கருத்தை நம்ம மையமா வச்சு பாக்குறோம், அதை விட ஒரு மகத்தான கருத்து தேவையில்லை. சரி, அனுபவசாலிகள் மகான்கள் ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னா, அப்பர் பெருமான் சொல்றாரு அழகா, அவருடைய பாடல் என்ன, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் உபநிஷத்துல, விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அப்பர் பெருமானுடைய பாடல் இது, திருநாவுக்கரசருடைய பாட்டு. அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுது, இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறான், ஆனா எல்லா இடத்துல இருக்கிற இறைவனை எப்படிங்க நான் அனுபவமாக்குறது அப்படின்னு கேட்டா, உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன் நிற்குமேன்னு சொல்லிட்டார். வேற என்ன பண்ணாலும் நீங்க இறைவனை முன்னாடி பார்க்கவே முடியாது, இறைவனை அனுபவமாக்கவே முடியாது. அப்ப எப்படி இறைவனை நம்ம அனுபவமாக்கணும், உணர்வு கயிற்றினால் அனுபவமாக்கணும்னா, அதுக்கு உறவுகோல் நட்டு, உறவுகோல் அப்படின்னா என்ன, அவனிடத்தில் பக்தி செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம்ம இடத்துல உறவாடுவான். அந்த உறவாடுவது மூலமாக அவனை உணர முடியும். அப்ப இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விறகு முழுசா தீ இருக்கு, அந்த விறகுல வந்து எல்லா இடத்துலயும் தீ இருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியுதானா? இல்லை இல்ல, அந்த விறகை எரிக்கும் போதுதான் தீ தெரியுது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விறகுக்குள்ள இருக்கிற தீ தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி பாலுக்குள்ள நெய் இருக்கு, பால் முழுசும் நெய் தான், ஒவ்வொரு சொட்டுலையும் நெய் இருக்கு. பாலை எடுத்து ஒரு சொட்டு விட்டீங்கன்னா அந்த ஒரு செட்டுல கூட நெய் இருக்கு, ஆனா அந்த ஒரு சொட்டுல நெய்யை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? தயிராக்கி அதை கடைந்து வெண்ணையா மாத்தி அப்புறம் நம்ம அதை நெய்யா உருக்கும் போது தான் நெய் பார்க்க முடியும். அதுதான் சொல்றாரு, விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான். அதாவது இறைவன் மறைந்து கொண்டிருக்கிறான், அந்த தூய அறிவாகிய இறைவன், அந்த தூய உணர்வாகிய இறைவன் எல்லாவற்றிலும் மறைந்து கொண்டிருக்கிறான். அந்த மறைந்திருக்கிற இறைவனை வந்து நம்ம நேரடியாக அனுபவமாக்குறது எப்படி சாத்தியமாகும்னா, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் அப்படிங்கிறாரு. உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படிங்கிற இந்த தேவார பாடலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை நமக்கு முன் நிறுத்தும், இறைவனை எப்படி நம்ம அனுபவமாக்குறது அப்படின்ட்டு. அப்ப இங்க உணர்வுங்கிறது எங்க இருக்கு? எங்கயோ வெளியில்ல, நமக்குள்ள இருக்கு. அதே தேவார பாடலை தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு பாடுறாருல்ல, அதே நாவுக்கரசர் தான் பாடுறாரு. இறைவனை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க, திருமாலும் நான்முகனும் கூட கண்டுபிடிக்க முடியலைங்க, அவங்க எல்லாம் எங்கெங்கயோ போய் சுத்தி பார்த்தாங்க, அவங்க அடா முடி வச்சிருக்கிற இறைவனை மேல இருப்பாரான்ட்டு அண்ட சராசரங்களை கடந்து மேல போய் பார்த்தாங்க, பார்க்க முடியல. பெருமாள் வந்து பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிக்கிட்டே போய் கீழே வந்து அவருடைய பாதத்தை தொட பார்த்தாரு, தொடவே முடியல. அப்ப ஆதியும் அந்தமும் இல்லா இறைவனை புறத்துல தேடி எப்படி பிடிக்க முடியும்? ஒரு நாளும் பிடிக்க முடியாது. அப்ப அந்த பெருமாளும் கண்டுபிடிக்க முடியல, அந்த பிரம்மாவும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன சொல்றாரு, நான்முகனும் பிரம்மாவும் தேடி கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டுபிடிச்சிட்டேன், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு தான் பாடுறாரு திருநாவுக்கரசர். அப்ப நமக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நமக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறான்? உணர்வாய் உயிராய் இருக்கிறான். அப்ப உணர்வாய் உயிராய் இருக்கின்ற அந்த இறைவனை நம்ம சும்மா வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு பிரஜானம் பிரம்மா, அந்த பிரஜையே இறைவன் அப்படின்னு வாயில வேணா டைலாக் விட்டுட்டு இருக்கலாம், அல்லது அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படின்ட்டு அகங்காரத்துல வேணா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நடைமுறைக்கு ஏன் சாத்தியமாக மாட்டேங்குது அப்படின்னா, அது வந்து பரோட்ச ஞானம், அதாவது புத்தக அறிவா இருக்கு நமக்குள்ள, ஆனா அனுபவ அறிவா நம்ம கிட்ட மலர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் தெரியுது, நமக்கு எல்லாம் புரியுது, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மாட்டேங்குது. எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். நாம என்ன சொல்றோம்னா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்தை முன்வைக்கிறார், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நீ அதை பார்க்கணும்பா, இல்லைன்னா அந்த கடவுள் இல்லாமல் இருக்கிறத பெட்டர் அப்படின்னு அவர் சொல்லும் போது நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். அப்ப அவர் கடவுளை பார்த்துட்டாருங்கிறதுனாலதான் அவளை போல்டா அவரால் பேச முடியுது. அப்ப கடவுளை பார்க்கறதுங்கிறது எப்படி? இப்ப கடவுளை வந்து பார்த்துட்டாருன்னா ஏதோ நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி வருவாரா, அப்படி ஜடாமுடி விட்டு வருவாரா, இல்ல பெருமாள் மாதிரி சங்கு சக்கரதாரே வருவாரான்னா அப்படி பார்த்துதான் சொல்றது இல்ல. இங்க உணர்வது இறைவனை நம்முள் உணர்வதை அப்படி சொல்றாங்க மகான்கள், நமக்கு புரியுற மாதிரி பேசுறாங்க. கடவுளை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது இந்த புலன்கள் மூலமா பார்க்க முடியாது, ஏன்னா அந்த கடவுளே நாம இருக்கிறதுனால நம்மையே நாம் உணர்வதுதான் இங்க தெய்வீக அனுபவம். அதுதான் அனுபூதி, இறை அனுபூதி, ஆத்ம அனுபூதி அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க பிறகுக்குள்ள எப்படி தீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோ, பாலுக்குள்ள எப்படி நெய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி இறைவன் எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீங்க எங்கெங்கயோ தேடி பிடிக்க முடியாம நமக்குள்ள தேடி பிடிக்கிறது ஈஸியா இருக்குமா, வெளியே தேடி பிடிக்கிறது ஈஸியா இருக்குமா நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம வெளியே வந்து இறைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாகாது. ஏன்னா விறக எரியும் போது உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்? பால் நெய்யா மாறும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்? நீங்க அதை அனுபவம் ஆக்கினா மட்டும்தான் அது எப்படி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். இப்ப நெருப்பு உங்களை தொடும்போது சுட்டுதுன்னா, ஓ நெருப்புன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சூடு பட்ட உடனே உங்களுக்கு அந்த நெருப்புடைய அனுபவம் கிடைச்சதா? அதே மாதிரி பாலை வந்து நீங்க நெய்யா மாத்தி நக்கும் போது அதனுடைய அனுபவம் கிடைச்சதா? அப்ப இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? புலன்களுடைய அடிப்படையில கிடைச்சாலும் அந்த அனுபவத்தை அறிந்து கொண்டவன் யார், உணர்ந்து கொண்டவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்புனா, அதை யார் உணர்ந்தானோ, யார் அனுபவித்தானோ அவனே இறைவன். ஏன்னா அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய கருவிகளாக இந்த உடலையும் மனசையும் கையாளுறான். இறைவனே எல்லாமாக இருக்கிறதுனால ஏக்கமா இருக்கிறதுனால, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமா இருக்கிறதுனால, ஈசா வாசியம் இதம் சர்வம்னு சாஸ்திரம் சொல்லும். இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, சர்வம் பிரம்மம் ஐயம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கையாளும். நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு, வேதங்கள் சொல்ற வார்த்தைகள். அப்ப இங்க எல்லாம் பிரம்மம் ஐயம், எல்லாம் இறைமயம் அப்படின்னா எப்படி சொல்ல வருதுன்னா, இங்க இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லை, எல்லாம் இறைவனா இருக்கு. ஆனா இப்படி படைக்கப்பட்ட எல்லாமே இறைவனா இருந்தாலும், எந்த இடத்துல நம்ம இறைவனை உணர முடியும்னா, மனித உடல்ல மட்டும்தான் உணர முடியும். அந்த மனித உடல்ல கூட அதை உணர்வதற்கான அந்த உணர்ச்சி நம்ம இடத்துல வளர வேண்டும். நம்ம வந்து அந்த உணர்வு நிலையிலிருந்து வெகு தூரம் போயிட்டதுனால நம்ம இறைவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாம இருக்கிறோம். இப்ப நான் வந்து இந்த பாடத்திட்ட 10 வருஷமா எடுத்து எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்து அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தருக்கும் அனுபவம் ஆக மாட்டேங்குது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், என்னடா எல்லாம் படிக்கிறாங்க அப்படியே கடவுள் அப்படி இருக்காரு இப்படி பேசுறாங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உலகத்தை வேற பாக்குறாங்க, அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவன் மேல புகார் பண்றாங்க, அப்புறம் எரிஞ்சு விடுறாங்க, ஒவ்வொருத்தரை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. அப்ப இறைவன் எல்லாமே இருக்கிறான்னு இவங்க உணர்ந்து பிறகு எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியும், இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? அப்ப அப்படி செய்யறாங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அவங்களுக்கு பரோட்ச ஞானமா இருக்க தவிர அபரோட்ச ஞானமா மாறல. அபரோட்ச ஞானம்னா அனுபவ அறிவா வரல, வெறும் புத்தக அறிவா இருக்கு. இப்ப சுரக்காய் நம்ம கதை சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா, சுரக்காய் வந்து புத்தகத்துல பாட்டுட்டு 8 சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா புத்தகத்துல சுரக்காய் இருக்கலாம், ஆனா அதை சமைச்சு சாப்பிட முடியாது. அப்ப சுரக்காய்ங்கிறது எப்படி நீங்க சாப்பிட முடியும்னா, கடை வீதியில போய் வாங்கிட்டு வந்து அறுத்து போட்டு சாப்பிட்டாதான் அது அனுபவம் ஆகும். சுரக்காய்ங்கிறது வெறும் புத்தகத்துல பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி சுரக்காய் அனுபவம் ஆகும்? அது மாதிரி இறைவனை வெறும் புத்தக ஞானத்தை வச்சு அனுபவமாக்க முடியாது. அப்ப இந்த புத்தக ஞானம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இறைவனை காட்டி கொடுக்குது, நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கி வைக்குது. நான் என்னென்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேனோ அதுல இருந்து நான் வெளியே வருவதற்கான என்னுடைய அறியாமைகளை நீக்குவதற்காக இந்த சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுதே தவிர, இங்க சாஸ்திரமும் சத்குருவும் நமக்கு ஒரு புதிய ஞானத்தை கொடுப்பது கிடையாது. ஏன் கொடுப்பது கிடையாது அப்படின்னா, இங்க நாம் அந்த ஞானமாகவே இருக்கிறோம், நாமே அந்த தூய அறிவாகவே இருக்கிறோம். ஆனால் அறியாமை நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனை இதுதான், நான் வந்து சுயம்பிரகாச சூரியன் தான், ஆனா எனக்கு மேகம் மறைச்சிக்கிச்சு. என்ன மேகம் மறைச்சிக்கிட்டதுனால என்னால எதையுமே பார்க்க முடியல. நான் எல்லாவற்றிலும் வெளிச்சத்தை பரப்புகின்றவன் தான், என்னிடத்துல பவர்ஃபுல் பிரைட்னஸ் இருக்கு. ஆனா அப்படி பவர்ஃபுல் பிரைட்னஸ் வச்சிருக்கிற நானே என்னுடைய பிரைட்னஸ் வந்து பூமியில முழுசா செலுத்த முடியாம எது தடுக்குது? மேக கூட்டங்கள் தடுக்குது. கருமேக கூட்டங்கள் என்னுடைய பிரைட்னஸை கொண்டு வந்து பூமியில செலுத்த முடியாம தடுத்துது. அப்படி தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த கருமேகங்கள் தான் காரணம். அது மாதிரி இங்க நான் தூய அறிவு தான், ஆனா என்னுடைய அறிவு வெளிப்படாததற்கு என்ன காரணம்? என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானங்கள் தான் காரணம், அறியாமைகள் தான் காரணம். அப்ப இங்க இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ தவறான விஷயங்களை மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாய், மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு இப்படி பாதை மாறி போய்விட்டாய் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது, அப்ப நம்ம இடத்துல இருக்கிற தவறான விஷயங்களை பூரா நாம நீக்கணும். நம்ம என்னென்ன தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம், நம்முடைய அறியாமைகளை பூரா நம்ம நீக்கிட்டு உண்மையில் நான் யார் அப்படின்னு நம்முடைய ரியாலிட்டிக்குள்ள நம்முடைய சோர்ஸுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த உலகம் உங்களுது. நீங்க என்ன வேணுமோ அத்தனை ரிசீவ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நீங்களே தான் எல்லாமே இருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு உங்க உடம்புல வந்து ஒரு விரல்ல பிரச்சனை, ஒரு காலில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்களே குணப்படுத்துறது முயற்சி எடுப்பீங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க காலை கையை எடுத்து ஏதாவது மருந்து கொடுப்பீங்களா? உங்களுக்கு தேவையானதை நீங்க தானே செய்ய போறீங்க, உங்க உண்ணுக்கு நீங்க தானே காயத்துக்கு மருந்து தடவி கட்டுப்பட போறீங்க. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதுல ஒரு அங்கம் தான் நீங்க. இந்த ஹோல் யூனிவர்சல் பாடியா நீங்க மாறும்போது, இதுல இருக்கிற ஒவ்வொரு உடலுக்குள்ளும் நீங்க தான் இருக்கிறீங்க, ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உணர்வா இருக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உணர்வா இருக்கிற உங்களுடைய உணர்வு தன்மையை உங்களால் அனுபவமாக்க முடிஞ்சிட்டா, இங்க உங்களுடைய வைபவமே இந்த எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மட்டும்தான் உணர முடியும், மற்றவர்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் மெச்சூர்டா இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அவங்களும் அந்த நிலைக்கு வரும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ண முடியும். அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் கொடுப்போம். இப்ப நான் இனிப்பு சாப்பிட்டு பார்த்து அது இனிப்பா இருக்குன்னு சொல்றேன், நான் லட்டை பத்தி பேசுறேன், லட்டு வந்துங்க, கடலமாவை வாங்கிட்டு வரேங்க, எண்ணெய் வாங்கிட்டு வந்தேங்க, சக்கரை வாங்கிட்டு வந்தேங்க, இப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, இப்படி எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நெய்யில போட்டு எடுத்தேங்க, இப்படிதான் லட்டுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாம் கேட்கலாம், ஆனா அனுபவம் இல்லை. அப்ப லட்டு நீங்க சாப்பிடும் போது தான், ஓ இவ்வளவு தூரம் இவரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற லட்டு வந்து இப்படி இருக்குது, அப்ப லட்டுன்னா இப்படிப்பட்ட ஒரு சுவை அப்படின்னு உங்களுக்கு சாப்பிடும் போது எப்படி அனுபவம் தெரியுதோ, அது மாதிரி இறைவனை பத்தி ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் படிக்கலாம். இந்த உலகத்துல ஈஸ்வரனை பத்தி, இந்த பிரபஞ்சத்தை பத்தி, இந்த இயற்கையை பத்தி நீங்க ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை படிக்கலாம். ஆனா இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பரோட்ச ஞானம் தான், புத்தக அறிவா மட்டும்தான் இருக்கும், ஆனா அனுபவ அறிவாக மாறாது. அப்ப இந்த அனுபவ அறிவுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா நம்ம இங்க மகான்கள் சொல்ற வழியில நம்ம முன்னேறணும். அப்ப இறைவன் வந்து தீயை போலவும் வெண்ணையை போலவும் ஒளியை போலவும் மறைந்து நிற்கின்றான். கடையும் பொருட்கள் மூன்றிலிருந்து அவன் வெளிப்படுகின்றான். மூன்றும் கடையும் பொருள்களே ஆயினும் கடைதலில் மேற்கொள்ளும் முயற்சியில் வேற்றுமை இருக்கிறது. எப்படிப்பட்ட வேற்றுமைகள்? விறகை வந்து நம்ம கடையும் போது நெருப்பு உண்டாகும். அதாவது அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து ரெண்டு விறகுகள் எடுத்து இப்படி உரசும் போது அதுல இருந்து நெருப்பு பறக்கும். அப்ப நீங்க ரெண்டு விறகுகள் எடுத்து நீங்க உரசுறது, அந்த சிக்குமுக்கி கல் எடுத்து உரசுறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நம்ம இப்பதான் கேஸ் ஸ்டவ் நெருப்பெல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் எப்படி தீ மூட்டுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விறகு இருக்கு, அந்த விறகை எடுத்து ரெண்டு விறகுகளையும் வச்சு இப்படி உரசுவாங்க. அப்படி உரசும் போது அதுல இருந்து ஒரு நெருப்பு தீப்பிழம்பு வெளிப்படும். அந்த தீ பொறிய வச்சுதான் அடுத்த விறக பத்த வைப்பாங்க. அப்படிதான் அந்த காலத்துல நெருப்பு எடுத்தாங்க. அப்ப அது மாதிரி இரண்டு விறகுகள் உரசும் போது நெருப்பு வரும். பால்ல வந்து வெண்ணெய் போன்ற அளவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தயாராகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நெய் வரும். அப்ப அந்த வெண்ணெயை நீங்க எடுத்து கடைகிறதுக்கு நீங்க கயிறை போட்டு எந்த அளவுக்கு கடைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த திரண்டு வரும், வெண்ணெய் திரண்டு வந்து கிடைச்சி நெய்யா மாறும். இப்படிதான் நீங்க கடையிற விஷயம். அப்ப இந்த கடையிற விஷயம் அப்படிங்கிறது எப்படின்னா முருக கடைய வேண்டும். முருக கடைய வேண்டும்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கடையணும். அப்ப இங்க நாம எப்படி கடையப்படுறோம் அப்படின்னா மனிதர்கள்ல மூன்று விதமான மன இயல்பு உடையவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க என்ன சொல்லுதுன்னா பல வகைகளால் முயன்று பக்குவம் பெறுவார் உண்டு, ஓரளவு முயன்று பக்குவம் பெறுவாரும் உண்டு, சிறிதளவு பக்குவம் பெறுவாரும் உண்டு. அப்ப இந்த மூன்று கேட்டகரி மனிதர்கள் இருக்காங்க. அந்த கேட்டகரி எடுத்துதான் இங்க பேசுது சாஸ்திரம். அதாவது விறகுல தீ எடுக்கிற மாதிரி, பால்ல நெய் எடுக்கிற மாதிரி, மணியில ஒளி எடுக்கிற மாதிரி. மணியில வந்து ஒளி எடுக்கிறதுனா நீங்க வந்து மணிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மணியை வந்து பாலிஷ் போட்டீங்கன்னா அப்படியே பிரைட்டா மின்னும், பளிச்சுன்னு இருக்கும். ஆனா அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற மணிகள் பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்காது. அப்ப அந்த மண்ணை நம்ம பாலிஷ் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், மேல இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் கிளீன் பண்ணி அது எந்த அளவுக்கு நம்ம ஒழுங்குபடுத்துறோமோ அந்த அளவுக்கு அது பளிச்சு நம்மளுக்கு மின்ன ஆரம்பிக்குது இல்லையா. அது மாதிரி மூன்று விஷயங்களுக்குள்ள இருந்து நம்ம எப்படி அந்த ரியாலிட்டியை வெளியே கொண்டு வரோமோ அந்த மாதிரி இங்க மனிதர்கள்லயும் மூன்று விதமான மனிதர்கள் இருக்காங்க. அந்த மூன்று விதமான மனிதர்கள் வந்து ஒருத்தர் வந்து உடனே பிடிச்சிக்குவார் இறைவனை, அது மணி மாதிரி கொஞ்சம் கிளீன் பண்ணா உடனே பளிச்சுன்னு அது அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும், பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பால்ல வந்து நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடைஞ்சா கூட போதும், உடனே நமக்கு டக்குன்ட்டு நெய் கிடைச்சிரும், அதை வந்து நம்ம நெய்ய காய்ச்சி எடுத்துக்கலாம். ஆனா விறகுல வந்து உடனே தீ கிடைக்காது, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உரசிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப நேரம் போட்டு ரெண்டு வரைக்கும் போட்டு உரசும் போதுதான் தீ கிடைக்கும். அது மாதிரி இங்க மனிதர்கள்ல இந்த மாதிரி மனோ இயல்புகள் தான் காரணம் அப்படிங்கறத மகான்கள் சொல்றாங்க. அப்ப நாம இந்த இடத்துல விழிச்சுக்கணும், நம்ம எந்த மாதிரி நிலையில இருக்கிறோம், ரொம்ப நம்மளை போட்டு வருத்தினாதான் நாம இதை புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல ஒரு நார்மலா சொன்னாலே புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல உடனே பிடிச்சுக்கோமா, இமிடியேட்டா பிடிச்சிக்க முடியுமா அப்படிங்கறத எந்த அடிப்படையில நமக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா நம்முடைய மனோபாவத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அப்ப அதுக்குதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க மனசு வந்து பிரவர்த்திக்குள்ள இந்த புற விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு வெளியே ஓடிக்கிட்டு எதை பத்தினா அக்கறை இல்லாம இருக்கிறவங்க வந்து அந்த விறகு மாதிரி, அவங்க அவ்வளவு சீக்கிரம் பத்த மாட்டாங்க, அவங்களை பத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பால்ல இருந்து நெய் எடுக்கிறது கொஞ்சம் கடைஞ்சிட்டா போதும், எப்படியோ அந்த வெண்ணெய் வெந்துடும், வெண்ணெயில இருந்து நம்ம கொஞ்சம் நெய்யை காய்ச்சி எடுத்துடலாம். அப்ப ஒரு சில மனிதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொன்னோம்னா உடனே பிடிச்சிக்குவாங்க, ஓகே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்க, நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன், அப்ப நான் அடுத்தது என்னங்க செய்யணும், பிரம்மம்னு எனக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு, இறைவன்கிறது நமக்கு உணர்வாதான் இருக்கிறான், உயிரா தான் இருக்கிறான், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க, அப்ப நான் வந்து அதுக்கு அடுத்து என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் அவங்க உடனே அதை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற தன்மைக்கு நமக்கு வரும். அதே மாதிரிதான் இந்த மணியில் இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்கிறது, மணியில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி, சும்மா அதை ஒரு துணியில் எடுத்து இப்படி போட்டு நல்லா ரெண்டு டைம் தேய்ச்சிங்கன்னா அப்படியே பளபளபளன்னு மின்ன ஆரம்பிச்சு அதுக்கு அழுக்கு காணாம போயிடும். அப்ப அது மாதிரி ஒரு சில மனிதர்களுக்கு ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாலே டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க, அவ்வளவுதானா அப்ப நான் இமிடியட்டா வந்துடுறேங்க அப்படின்ட்டு அப்பயே பிடிச்சிக்குவாங்க. அப்ப இது மாதிரி மனிதர்களுடைய மனோபாவம் மாறுறதுக்கு தான் இங்க நாம வந்து மூன்று கேட்டகரியில மனிதர்களை பாக்குறோம். மகான்களும் மனிதர்களை எப்படி இப்படி எல்லாம் பார்த்துதான் இந்த மாதிரி எல்லாம் ஓமானத்தை கொடுத்து நமக்கு பாடத்திட்டங்களை வகுத்திருக்காங்க. அப்ப விறகு கட்டை போன்ற மனிதர்கள் உண்டு, பால் போன்ற மனிதர்கள் உண்டு, மணி போன்ற மனிதர்களும் உண்டு. அப்ப பிறவி துன்பத்தில் உழன்று உழன்று தடித்து போன உள்ளம் படைத்தவர்கள் எளிதில் இறைவனை பற்றிய உணர்வு வருவதில்லை என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஏற்கனவே பல்வேறு பிறவிகளில் சுத்தி 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 இப்படியே வாழ்க்கையில வந்து வீணாக்கிக்கிட்டே நரகத்தை நோக்கி மிருகத்தை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் அவளை சீக்கிரம் இறைவன் கிட்ட நெருங்க முடியாது. அப்ப வாழ்க்கையில் மிகவும் அல்லல் பட்டு நைந்து போன பிறகே அவர்கள் இறைவனை தேடுகிறார்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் அவனை நினைப்பவர் உள்ளத்தில் இருக்கிறான் அப்படின்னு தான் மகான்கள் சொல்றாங்க. அப்ப நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்கின்றான் என்று அப்பர் பெருமானும் பாடுறார். இங்க திருநாவுக்கரசரே அதை பாடுறார். அப்ப உள்குவார் உள்ளத்து உளன் கண்டாய் அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு. ஆழ்வாருடைய பாசுரமோ உள்ளத்துல உருகுகின்றான் பாருங்க, அவன் இறைவனை பிடிச்சிருவான். அப்ப இங்க இறைவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம உள்ளே பண்ண வேண்டிய விஷயம். அப்ப நமக்குள்ள நம்ம இறைவனை கடையணும். அப்ப அந்த கடைகிறதுக்கு உண்டான ப்ராசஸ நம்ம கத்துக்கணும். என்ன மாதிரி நம்ம கடையணுங்க? இப்ப கடைகிறதுக்கு, இப்ப பால் கடைகிறதுக்கே நிறைய டெக்னிக் இருக்கு. பாலை நீங்க காய்ச்சிட்டுறீங்க, காய்ச்சிட்டு அதுக்கு புற ஊத்தணும். புற ஊத்தி வச்ச பிறகு அது தயிரா மாறுது. தயிரா மாறின பிறகு அந்த தயிர்ல உடனே வெண்ணெய் வந்துடுமா? வராது. அப்ப நீங்க அந்த தயிர் இருக்கிற சட்டி எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கம்பம் மாதிரி நட்டு வச்சு அந்த கம்பத்து பக்கத்துல கொண்டு போய் அந்த சட்டியை வச்சு அப்புறம் மத்த நீங்க அந்த சட்டிக்குள்ள போட்டு இந்த மத்துக்கும் அந்த கம்பத்துக்கும் ஒரு இணைப்பு கொடுத்து கைத்து அதுல மாட்டி நீங்க இழுன்னு இழுத்தீங்கன்னா இந்த மத்து சுத்த ஆரம்பிச்சு அதுல இருந்து வெண்ணெய் திரண்டு வரும். அப்ப இவ்வளவு வேலைகள் நீங்க செஞ்சு அந்த வெண்ணெயை வந்து வெளியே கொண்டு வந்து அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் மெத்தட் இருக்குல்ல, அந்த ப்ராசஸிங் மெத்தடை நம்ம செய்யணும், நம்ம பாடிக்குள்ள செய்யணும். இப்ப நம்ம வந்து நம்ம ஞானத்தினால ஏன் அடைய முடியல, நிறைய பேரால அடைய முடியல அப்படின்னா அவங்க உடலையும் மனதையும் ஒழுங்குபடுத்த தயாரா இல்லை. வெறும் ஞானத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க, பரோட்ச ஞானத்துக்கு வந்துடுறாங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புத்தக அறிவுல வந்துடுறாங்க. ஆனா அந்த புத்தக அறிவுல நானே இறைவன் சொல்றவங்க அனுபவத்துல ஏன் இறைவனை உணர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அனுபவத்துல உணர்வதற்கான தகுதி அவர்கள் அடையவே இல்லை. உடலாலும் உள்ளத்தாலும் அந்த தகுதியை அடையாமல் வெறும் புற அறிவை வைத்துக் கொண்டு இறைவனை தேடுகிறார்கள். அப்படி தேடி என்றைக்கு அடைய முடியும்? அதுக்கு பேர் தான் பரோட்ச ஞானம். அதை நம்ம 10 வருஷமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னா பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் ஞானி ஆயிட்டாங்க போல் இருக்கு. ஏன் நிறைய பேர் ஞானியாகி போயிட்டாங்க, நம்ம கிளாஸ் விட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. கேட்டா நான் ஞானி ஆயிட்டாங்க, இன்னொரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே பரவாயில்லைங்க அப்படியே இருங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அப்படி புரிஞ்சு போச்சு, அதாவது எல்லாம் எதையுமே நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நானே இறைவன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா இறைவன் உங்களுக்கு உணர முடிஞ்சதா? நீங்களே அந்த இறைவன்கிறத அனுபவத்துல வாழ்றீங்களான்னா வாழ முடியல. ஏன்னா பிரச்சனை வரும்போது அவங்களுடைய சுபாவம் வெளிப்பட்டுடும். அதாவது பிரச்சனைகள் வரும்போதுதான் அகம் பிரம்மாஸ்மியா இல்ல நான் சாதாரண மனிதனா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் நானே பிரம்மம் நானே பிரம்மம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி பாதிக்கப்படும் போது, அவங்களுக்கே ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் வரும்போது, தொழில ஒரு பாதிப்பு வரும்போது அப்பதான் அவங்க தான் இன்னும் தயாராகலைங்கிறதே உணர்வாங்க. நிறைய பேர் நீங்க வாழ்க்கையில பாக்கலாம், நானே அறிவு நானே உணர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தனக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது அப்படியே தடம் மாறி போவாங்க, அப்படியே தடுமாறுவாங்க. அடுத்தபடி என்னங்க பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அப்ப கடவுள் தன்மையை வந்து அப்ப எப்படிங்க நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, எனக்கு கடவுளே நானே கடவுள்னா எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வரக்கூடாது இல்ல, ஏன்னா நான் அகம் பிரம்மாஸ்மின்ட்டு இந்த பாடத்தை படிச்சுட்டேன், அப்ப நானே தெய்வீக நிலையை உணர்ந்துட்டேன், அப்ப என்னை சுற்றி ஏன் இவ்வளவு சங்கடங்கள் நடக்குது சிரமங்கள் நடக்குது, அப்ப எதனால இந்த காரணம் அப்படின்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி மாறி போயிட்டாங்க. அதாவது நானே பிரம்மங்கிறத புற அறிவுல வச்சுக்கிட்டு உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்தாம விட்டுட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? உள்ளமும் உடலும் எங்க இருந்தது? விவகாரத்துக்குள்ள இருந்தது, வெளி விவகாரத்துக்குள்ள இருந்தது. அப்ப வெளி விவகாரத்துக்குள்ள இருந்தா அதுக்கான பாதிப்புகள் அவங்க அடைஞ்சே தீரணும். ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் அவங்களுக்கு அதை கத்துக் கொடுக்கும், கத்துக் கொடுக்காம இருக்காது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ இந்த சமுதாயத்துல அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க அனுபவம் ஆக்கி ஆகணும். அப்ப இங்க நீங்க எப்படி அணுகிறீங்க இந்த உலகத்தை, நீங்க எப்படி இந்த உலகத்தோட உறவாடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு இறைத்தன்மை அனுபவம் ஆகும். அப்ப இறைத்தன்மையினுடைய அனுபவம் அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஒரு சின்ன குழந்தை போய் தாய்கிட்ட போய், அம்மா இந்த பாலில் வந்து வெண்ணெய் இருக்குதுன்னு சொல்றாங்களே, ஆனா வெண்ணெயை காணுமேம்மா அப்படின்னு கேட்டு, காட்டுமா வெண்ணெயை காட்டுமா அப்படின்னு சொன்னா உடனே அந்த குழந்தைக்கு காட்டிட முடியுமா தாயால? அப்படிதான் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து நானே கடவுள்னு சொல்றீங்கல்ல, என்னை கடவுள் காட்டுங்க, நானே கடவுள்னு சொல்றீங்கல்ல, எப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டீங்க, என்னை கடவுளை காட்டுங்கன்னா அந்த குழந்தை மாதிரி கேட்கறாங்க. அப்படியா உடனே அந்த குழந்தைக்கு வந்து பாலில் வெண்ணெயை காட்டிட முடியுமா? அந்த பாலில் இருந்த வெண்ணெயை காட்டணும்னா கண்ணே அந்த பாலை வந்துப்பா சூடு பண்ணணும், அப்புறம் அதை வந்து புற ஊத்தணும்ப்பா, தயிராக்கணும்ப்பா, தயிராக்கி கடையணும்ப்பா, கடைஞ்ச பிறகுதான்ப்பா வெண்ணெய் வரும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு புரியுமா? அதுக்கு புரியாது. அப்ப புரிய வைக்கணும். அப்படிதான் இங்க வந்து லெசன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பாடத்திட்டம்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பாடத்திட்டத்துல வந்தவொடனே நானே கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது ஒரே வார்த்தையில தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அடைய வேண்டிய விஷயம். ஆனா சாஸ்திரத்தினுடைய இறுதி பகுதியை படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் ஞானி ஆயிட்டேன், இறைவன் என்ன நமக்குள்ளதான் இருக்கிறான், உணர்வா இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கும் இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்றவங்க அந்த இறைவன் தான் நானுன்னு உணர்வு நிலையில இல்லையில்லையா, அதுதான் பிரச்சனை. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய பேருக்கு வர்றதுனால இங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்ப நம்ம இந்த நாத யோகம் சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். இப்ப நாத யோகம் ஏன் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்ப நாதம் அப்படிங்கிறது என்னன்னா பரா, அது வந்து சக்தி. அதை வந்து நீங்க பரம் கிட்ட கொண்டு போய் இணைக்கணும். இங்க அம்பாலும் சிவனும் இணையணும். அவங்க ரெண்டு பேரும் இணையும் போதுதான் இங்க இயற்கையினுடைய நீதி புரிய வரும். அப்பதான் இந்த உலகம் உண்டாகும். ஏன்னா உலகம்ங்கிறது வந்து தனியா சிவம் இருந்தாலும் தெரியாது, தனியா சக்தி இருந்தாலும் தெரியாது. சக்தியும் சிவமும் சேர்ந்தால்தான் உலகம். வெறும் மாயை மட்டும் இருந்தா உலகம் கிடையாது, வெறும் சிவம் மட்டும் இருந்தா உலகம் கிடையாது. மாயையும் பிரம்மமும் இணையணும். வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சிவத்துக்கு பேரு பிரம்மம் வச்சிருக்கோம், சக்திக்கு பேர் வந்து மாயான்னு வச்சிருக்கோம். வேதாந்த சாஸ்திரத்துல பேர் அப்படி. அப்ப இங்க பிரம்மமும் மாயையும் சேர்ந்தால் இந்த பிரபஞ்சம் உண்டாகும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும், சிவம்னு வச்சிருக்கோம், அம்பால வந்து சக்தின்னு வச்சிருக்கோம். அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்தால் உலகம் உண்டாகும். அப்ப உலகம் உண்டாகணும்னா என்னன்னா, இங்க அறிவும் மைண்டும் சேர்ந்தா தான் உலகம் உண்டாகும். சிவம்னா கான்சியஸ்னஸ், சக்தி அப்படின்னா மைண்டு. இதுதான் விஷயம். இப்ப நாம எங்க இருக்கோம், நம்ம கான்சியஸ்னாவும் இருக்கோம் மைண்டாவும் இருக்கோம், ரெண்டுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நம்மளை நம்மளை அனுபவம் ஆக்குவதற்கு தான் நம்ம தேவையின் நிமித்தம் இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இந்த உடம்பே நம்மளுடைய படைப்பு, நம்முடைய தேவைக்காக இந்த உடம்பை கொண்டு வந்திருக்கோம். அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் திருமலருடைய திருமந்திரம். அப்ப இங்க உள்ளம் பெருங்கோயில், என்னுடைய உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்கிறான், அந்த அதுதான் இறைவன் இருப்பிடம். ஆனா அந்த இறைவனே நான் தான். அதுக்கான என்னுடைய உள்ள தூய்மை ஆகும் போது எனக்கு என்னையே நான் பிரகாசித்து காண முடியும். என் மீது இருக்கின்ற அழுக்குகளை நான் நீக்கும் போது நான் பிரகாசிக்க முடியும். மணியின் மீது இருக்கின்ற அழுக்குகளை நாம் ஒரு துணியில துடைக்கும் போது மணி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பாலுக்குள்ளே இருக்கின்ற நெய்யை வந்து நம்ம கடையும் போது நெய்யை பார்க்க முடியும். விறகுக்குள்ள இருக்கிற நெருப்பை வந்து அதுக்குண்டான விறகுகளை உரசும் போது அங்க நெருப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இது மாதிரி இங்க நமக்குள்ள ரசவாதம் நடக்கணும். இந்த உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து அங்கு ஒரு நிகழ்வு நடந்தா மட்டும்தான் நமக்கு இறைவன் அனுபவமாகவும். அதுதான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன்னிற்குமே அப்படின்னு திருநாவுக்கரசர் காட்டி கொடுக்குறாரு, அருமையா காட்டி கொடுக்குறாரு. அப்ப மகான்கள் எல்லாம் சரியா தான் போயிருக்காங்க. நாம தான் மதங்கள்லயும் சமயங்கள்லயும் கொண்டு போய் அவங்களை மாட்ட விட்டுட்டோம், நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம், அவங்களை எல்லாம் வந்து தடம் மாற்றி விட்டுட்டு நாம தடம் மாறி போயிட்டோம். ஆனா அவங்க சரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய நோக்கம் என்னன்னா இந்த மனித உடலை கொண்டு மகத்தான அந்த உணர்வை அனுபவமாக்கி ஆனந்தம் அடைவதுதான் இங்க ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அப்படிங்கிறது இந்த உயிர் உடலோடு உறவாடுகின்ற பொழுதே நான் அடைகின்ற ஆனந்த அனுபவம். அது நம்ம எப்ப முடிக்கிறோமோ அப்பதான் நமக்கு அடுத்த அனுபவம் கிடைக்கும். அதுதான் விதேக முக்தி. ஏன்னா நான் என்னுடைய விதேக முக்தி எனக்கு கை கூடுதுன்னா நான் என்னுடைய சோர்ஸுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். தேகத்தை நான் விட்டு விட்டேன் அப்படின்னா அது என்னுடைய நிர்குண நிலைப்பாடு. அங்க வந்து பிரம்மம் மட்டும் இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஆத்மா பரமாத்மா அப்படின்னு பேரு. அந்த இடம் உங்களுக்கு அனுபவம் எங்க, தூக்க அனுபவம். வேற எதையுமே நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னா மட்டும்தான் புரியும். நீங்க ஆத்ம அனுபவம்னா எப்படி இருக்குங்க, பிரம்ம அனுபவம்னா எப்படி இருக்குங்க அப்படின்னா, ஒரே லைன்ல சொல்றதுன்னா நீங்க தூங்கும் போது இருக்கிறது தாங்க ஆத்ம அனுபவம். நீங்க தூங்கும் போது உங்களுக்கு ஆத்மா தெரிஞ்சுதா, உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சதா, ஒண்ணுமே கிடைக்கல இல்ல. இதுக்கு பேரு நிர்விகல்ப சமாதி. இப்ப நீங்க வந்து தூக்கத்துல இருந்து கலைஞ்சிட்டீங்க, உலகம் கிடைச்சிடுச்சு. தூக்கத்துல இருந்து நீங்க தெரிஞ்ச உடனே உங்களுக்கு மைண்ட் வந்துருச்சு, மைண்ட் வந்தவுடனே கிரியேஷன் வந்துருச்சு. நீங்க படைச்ச உலகம், நீங்க எப்படியெல்லாம் படைச்சிருக்கீங்களோ அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப இந்த உலகத்தை நீங்க என்ஜாய் பண்ணி வாழ்ற இந்த உடம்பு வந்ததுக்கு பேரு விழிப்பு நிலை உணர்வு உங்ககிட்ட இருந்தாலும், இப்ப இதை நீங்க சவிகல்ப சமாதியா மாத்தணும். அதாவது நிர்விகல்ப சமாதியை வந்து சவிகல்ப சமாதியா மாத்துறது எப்படின்னா, பிரம்மமும் மாயையும் இணையணும், பிரம்மமும் சக்தியும் இணையணும். அப்ப பிரம்மமும் சக்தியும்னா நானே இந்த உலகத்தை என்னுடைய விருப்பத்தின் நிமித்தம் படைச்சு நான் இதை அனுபவம் ஆக்குறேன், ஆனா இந்த அனுபவம் எனக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கணும், எனக்கு விருப்பமான அனுபவத்தை நான் உண்டு பண்ணணும். இப்ப நான் வந்து படம் பார்க்க போறேன், எனக்கு விருப்பமான ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கலாம், இல்ல ஒரு ஹாரர் படம் பார்க்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி கூட பார்க்கலாம். பட் ஆனா நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, ஹாரர் படத்தை பார்க்க விரும்புதுன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க அந்த படத்துக்குள்ள போன உடனே பயங்கரமான பேய்கள்லாம் வரும், குட்டிச்சாத்தான் வரும், சாத்தான்கள்லாம் வரும், அப்படியே பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு த்ரில்லிங்கு பயம் அப்படியே உங்களை ஒரு சீட்டு நுணுக்கி கொண்டு போகும். அப்ப நீங்க அந்த படம் முடிஞ்சு வெளிவரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் அந்த ஹாரர் படத்தை பார்த்துட்டு வரும்போது. அப்ப இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க என்ஜாய் பண்ணலாம், அது உங்களுடைய மைண்ட் அப்படி விரும்புறதுனால பண்ணுது இல்லையா. அதுவே நீங்க வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்க்க போறீங்க, குடும்பத்தோட படம் பார்க்க போய் ஒரு காமெடி சீன் இருக்கு, ஒரு லவ் சீன் இருக்கு, படமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஜாலியா இருக்கு, அந்த படம் போனதே தெரியல, 3 மணி நேரம் போனதே தெரியல, ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்தது அந்த படம். அப்போ நீங்க இப்ப ரெண்டு படத்துக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. ஹாரர் படம் வந்து உங்களுக்கு மனசுல பயத்தை கொடுத்தது, பிரச்சனையை கொடுத்தது, அந்த தியேட்டர் விட்டு வெளியே வந்துடலாங்கிற அளவுக்கு ஒரு டென்ஷன் இருந்தது. ஆனா இந்த ஃபேமிலி படம் பார்க்கும்போது படம் போனதே தெரியல, என்னடா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு படம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இதுதான் லைஃப். அதுக்காக நான் இதை எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி லைஃப்னா, இப்ப நீங்க வந்து ஹாரர் மாதிரி இந்த உலகத்துல வாழணுமா, ஆக்ஷன் மூவி பார்க்கணுமா, இல்ல வந்து ஃபேமிலி மூவி பார்க்கணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சாய்ஸ் இது, அது உங்ககிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம யாரோ ஒருத்தர் சாய்ஸ் கொடுப்பாங்க, எனக்கு விருப்பமான படத்தை நான் பாக்குறதுக்கு இன்னொருத்த ஐடியா கொடுக்கணுமா, எனக்கு ஃபேமிலி படம் பார்க்க பிடிச்சிருக்கீங்க நான் ஃபேமிலி படம் பாக்குறேன், அவனுக்கு ஹாரர் படம் பார்க்க பிடிச்சிருக்கு அவன் ஹாரர் படம் பாக்குறான், ஆனா இவன் என்ன நினைக்கிறான், அவன் ஹாரர் படம் பார்க்கறான் நானும் ஹாரர் படம் பார்க்கணும், அப்படித்தானே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மனிதனுடைய மனோபாவம் என்ன அப்படின்னா, பக்கவனை பார்த்து வாழ்றது, பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி இருக்கான் நானும் அதே மாதிரி வாழணும், அப்ப முடியுமா. அவன் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றான் அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும், நமக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைச்சிட்டு போகுது. பட் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா இல்லையா. அப்ப இங்க என்ன நாம பண்ணணும், நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை நம்ம வாட்ச் பண்ணணும். நம்ம எப்படி வாழ விரும்புறோம், நம்ம வந்து எப்பயுமே பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கணும், அமைதியும் ஆனந்தமும் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. அப்ப வாழ்க்கையில நமக்கு எப்பயுமே அமைதி ஆனந்தம் தேவை அப்படின்னா, அதுக்கான பாதையில நம்ம பயணிக்கணும். அந்த பாதையில பயணிக்கும் போது உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறத நீங்க உணர முடியும். ஏன்னா அவன் உங்களுக்குள்ள நாதமா இருக்கிறான், ஒளியா இருக்கிறான், ஒளியா இருக்கிறான், சவுண்ட் அண்ட் லைட்டா இருக்கிறான். ஏன்னா அவன் வேற எங்கேயும் வெளியெல்லாம் இல்லை, உங்களுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சவுண்டாவும் உங்களுக்குள்ள என்ஜாய் பண்றான், லைட்டாவும் உங்களுக்குள்ள என்ஜாய் பண்றான், முருகனா இருக்கிறான், விநாயகனா இருக்கிறான், சிவமா இருக்கிறான், சக்தியா இருக்கிறான், எல்லாமே நீங்க தான். நீங்க வெளியே போய் சக்தியை தேடுறீங்க, வெளியே போய் சிவத்தை தேடுறீங்க, வெளியே போய் விநாயகரை தேடுறீங்க, வெளியே போய் முருகனை தேடுறீங்க, எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறத தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. நீ தேடுகின்ற பொருள் நீயே, நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடுகின்ற பொருள் நீயே அப்படின்னு இங்க காட்டி கொடுக்குது. அப்போ அந்த உணர்வை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பாடத்திட்டத்துல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தீங்கன்னா தான் அந்த உணர்வு அனுபவம் ஆகும். நீங்க பாட்டு இந்த குழந்தை வந்து எங்கிட்ட அம்மா பால் இருக்கிற வெண்ணையை காட்டுங்கம்மா நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கற மாதிரி கேட்டீங்கன்னா, நான் இதுதாங்க பிரம்மம்னு எதை காட்டுவேன், ஒன்றும் காட்ட முடியாது. அப்ப நான் என்ன பண்ண, பிரம்மம்னா என்னங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அது ஒரு உணர்வு, பிரஜானம், பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் சொல்லுவேன். சரி, அந்த பிரக்னை தான் பிரம்மம்னா எனக்கு அந்த பிரக்னை அனுபவம் மாட்டேங்குது, உணர்வே எனக்கு இறை உணர்வே எனக்கு வரலையே அப்படின்னா, இறை உணர்வு எப்படி வரணும், அதுக்குண்டான ப்ராசஸ் இருக்கு. இப்போ பால்ல இருந்து தயிர் எடுக்கிற மாதிரி, தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி ப்ராசஸ் இருக்கு. அப்போ அந்த ப்ராசஸ் ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணா நீங்க குயிக்காக வந்துடலாம். அதுதான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில இப்போ இந்த உணர்வு தான் இறைவன் என்பதை நீங்க இன்றைய வகுப்புல புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த உணர்வு உங்களுக்கு அனுபவமாக்குற அத்தனை அடிப்படை விஷயங்களையும் என்னுடைய பாடத்திட்டத்துல கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீங்க தினசரி வகுப்புகள், இந்த 7 நாள் வகுப்புல நீங்க கரெக்டா அட்டன் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்க அதை நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வேற யாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அது இன்னொருத்தர் காட்டி புரிய வைக்க முடியாது இல்லையா. அதுதான் இங்க விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உலக அனுபவம் அப்படிதான். இப்ப நான் அதை எப்படி சொல்லுவேன், பக்கத்து வீட்டுக்காரன் போய் இன்னொரு படத்தை பார்த்து அவன் நல்லா இருக்குங்கிறான், இவன் வந்து அந்த படம் எனக்கு பிடிக்கலங்கிறான் இந்த பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப அவனுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த படம் வந்து அவனுக்கு மாறுதலா தெரியறது போல, உலகமும் உங்களுடைய மனதுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி தெரியுது போல, உணர்வும் இப்படிதான் மாறி மாறி அனுபவம் ஆகும் உங்களுக்கு. காரணம் என்ன, மைண்ட் லெவல்ல பாக்குறதுனால. அப்ப இங்க நீங்க என்ன பண்ணணும், அந்த மைண்டை விட்டுட்டு நீங்க அந்த உணர்வை பிடிக்கும் போதுதான் உங்களுடைய ரியாலிட்டி உங்களுக்கு தெரிய வரும். நீங்க இப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதுல உணர்வு கிடையாது, எல்லாம் உணர்ச்சிகள்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உணர்ச்சிகளும் வேற, உணர்வு வேற. உணர்ச்சிகள்ங்கிறது உங்களுக்கு மனசுனால வருகின்றது. மனதினால் வருவது என்ன? பயத்தினால் வருகின்ற பய உணர்ச்சி, கோபத்தினால் வருகின்ற கோப உணர்ச்சி, ஆனந்தத்தினால் வருகின்ற சிரிப்பு உணர்ச்சி, அல்லது சோகத்தினால் வருகின்ற அழுகை உணர்ச்சி. இப்படி நீங்க வெளிப்படுத்துகின்ற எல்லாமே உணர்ச்சிகள் தான். அது உணர்வு மயத்திலிருந்து வெளிப்பட்டாலும் அது உணர்வு ஆக முடியாது. ஏன்னா உணர்வுங்கிற நிலை வந்து ஒரு ஆனந்தத்தை மட்டும்தான் உண்டு பண்ணுமே தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க வெளியே சொல்லக்கூடிய ஆனந்தம் கிடையாது. அது நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நான் ஜிலேபி சாப்பிட்டதுனால வந்து ஆனந்தமா, இல்ல நான் லட்டு சாப்பிட்டதுனால வந்து ஆனந்தமா, இல்ல செல்போன் வாங்கினதுனால வந்து ஆனந்தமானா, இதெல்லாம் வந்து புலன்களின் அடிப்படையில கிடைச்ச ஆனந்தம். ஆனா உணர்வில் வருகின்ற ஆனந்தம் இந்த அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தம். அது நம்முடைய சுயம், நம்முடைய சொரூபம். அது வந்து நமக்கே அனுபவமாக வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அதை வந்து நான் ஷேர் பண்றதுக்கு இன்னொருத்தன் கிடையாது. அதுதான் இங்க பாயிண்ட். இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க என்ஜாய் பண்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஆஹா இதுதான் நானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். தெரிஞ்ச உடனே இருங்க ராமசாமி நான் இதை சொல்றேங்க, வாங்க குப்புசாமி நான் இதை சொல்றேங்க, நீங்க சொல்றதுக்கு இன்னொருத்தன் கிடையாது. ஏன்னா அங்க ராமசாமியும் இல்லை, குப்புசாமியும் இல்லை, உலகமும் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அப்ப அந்த நிலைக்கு நீங்க போறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் தான் இப்ப நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் அடைஞ்ச அனுபவங்களோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த ஷேரிங் வேணா உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் மாறுபட்டு காணப்படலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுத்தாலும் அது கடைசியில் ஒரே இடத்துல தான் மட்டும் போய் எங்களை சேர்த்தோம். அதை நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஆகவே இன்று நேரம் கருதி இப்போ உணர்வே இறைவன் என்ற நிலையில நீங்க புரிந்து கொண்டு அந்த உணர்வை அனுபவமாக்குகின்ற அடிப்படை பாடங்களை நீங்க முறையாக படித்து இதில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஓம்.